கொலிபுரை. தன்னை அடுத்த பன்னிறங்களின் இயல்பே, அடுத்த என்றால் சார்ந்த என்று கொள்ள வேண்டும், தன்னை அடுத்த பன்னிறங்களின் இயல்பே தன்மாட்டு காட்டி நிற்கும். தன்மாட்டு என்றால் தன்னிடத்து, தன்னிடத்து காட்டி நிற்கும். தன்னை அடுத்த பன்னிறங்களின் இயல்பே தன்மாட்டு காட்டி நிற்கும் பொது இயல்புடைய படிகம் போல. அப்போ சார்ந்துள்ள பொருள்களின் நிறத்தை படிகம் காட்டி நிற்பது படிகத்துக்கு பொது இயல்பு. தன்னுடைய உண்மையான அந்த தூய வெண்மை நிறத்தை அந்த படிகம் காட்டி நின்றால் அப்போ அது படிகத்துக்கு அது உண்மை இயல்பு. அதை மாதிரி நம்ம உயிருக்கு வச்சுக் கொள்ள வேண்டும். உயிருக்கு வந்து, உயிர் வந்து சார்ந்துள்ள கருவிகளின் இயல்பை காட்டி நின்றால் அது உயிருக்கு பொது இயல்பு. அந்த கருவிகள் என்ன மயக்கம் செய்கின்றன, இந்த அதை பொது இயல்புன்னு காட்டாம அதுதான் ஆன்மாவுக்கு உண்மையான இயல்பு என்று காட்டி நிற்கின்றன. அதான் அவற்றை பொய்த்தன்மையுடைய கருவிகள் என்று சொன்னார். இப்ப ஆன்மாவுக்கு உண்மையான இயல்பு என்று என்பது என்னன்னா, தனியாக இருப்பதல்ல, தனியாக ஒருபோதும் ஆன்மாவில் இருக்க முடியாது. ஆன்ம ஸ்வரூபம் எப்ப விளங்குவோம் சொன்னா, அது திருவருளோடு கலந்து சிவத்தை சார்ந்திருக்கும் போதுதான் விளங்கும். ஆகவே சிவத்தை சார்ந்திருக்கும் போதுதான் ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு விளங்குவோம். உண்மை இயல்பு விளங்குவதற்கு ஏதுவாக அது என்ன செய்யணும், சிவத்தை சார்ந்திருக்க வேண்டும். அதான் பொய்யென மெய்கண்டான் பொருந்திடுவன் சிவத்தினுடன் அருமையாக சொன்னார்கள் அந்த பாடல்ல. உரையாசிரியர் பொழிப்புரையில இப்ப அதை பார்க்க போகின்றோம். சரி, தன்னை அடுத்த பன்னிறங்களின் இயல்பே தன்மாட்டு காட்டி நிற்கும் பொது இயல்புடைய படிகம் போல, ஆன்மாவும் தன்னால் சாரப்பட்ட கருவிகளின் இயல்பே தன்மாட்டு காட்டி நிற்கும் தனது பொது இயல்பை. இப்படி கருவிகளின் இயல்பையே தன்னிடத்து ஆன்மா காட்டியிருக்கிறது. இது பொது இயல்பு ஆன்மாவுக்கு. இந்த பொது இயல்பை என்ன சொல்றாங்க, தன்னால் சாரப்பட்ட கருவிகளின் இயல்பே தன்மாட்டு காட்டி நிற்கும் தனது பொது இயல்பை முன்னர் சிந்தித்து அறிந்து கொண்டு பின்னர் அப்படிக ஒளி அவற்றின் வேறு வேறுள்ளதாயினார் போல. படிகத்தினுடைய உண்மையான நிறம் அந்த பிரதிபலிக்கின்ற நிறங்களுக்கு வேறாக இருக்குது இல்லையா, அது போல. அதுதான் சொல்றாங்க, அப்படிக ஒளி அவற்றின் வேறு உளதாயினார் போல தனது சிறப்பு இயல்பு இவற்றின் வேறாய் உண்டு என்பதும் உணர்ந்து. சிறப்பு இயல்புதான் உண்மை இயல்பு, அதுதான் தன் இயல்பு என்றும் சொல்வார்கள். அதுதான் எழில் நிறம் என்று பாடலிலே சொன்னார் ஆசிரியர். தனது சிறப்பியல்பு இவற்றின் வேறாய் உண்டு என்பதும் உணர்ந்து பின் அஞ்சனம் பொது இயல்பையே தன் இயல்பாக செய்து நிற்கும் கருவி ஞானம் பொது இயல்பேயாய் ஒளியும்படி. பாத்தீங்களா, பொது இயல்பை வந்து தன் இயல்பு போல இந்த கருவிகள் காட்டுவதனாலதான் இந்த கருவிகளை பொய் நிற ஐம்புல நிறங்கள் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். ஐம்பொறி என்பது ஆகுவேரா ஐம்புலன்னு வந்திருக்கு. ஆகவே ஐம்பொறிகளை ஏன் பொய் நிறம்னு குறிப்பிட்டார்னா, பொது இயல்பையே ஆன்மாவுக்கு உண்மை இயல்பு போல காட்டி மயக்கின. ஆமா, அதான் சொல்றாரு, தனது சிறப்பு இயல்பு இவற்றின் வேறாய் உண்டு என்பதும் உணர்ந்து பின் அஞ்சனம் பொது இயல்பையே தன் இயல்பாக செய்து நிற்கும் கருவி ஞானம் பொது இயல்பேயாய் ஒளியும்படி தன்னியல்பு விளங்குவதற்கு ஏதுவாகிய உண்மை உணர்ந்தான். பாத்தீங்களா, மெய் கண்டானுக்கு பொருள் உண்மை உணர்ந்தான், அந்த பொருள்ல தான் வந்திருக்கு. ஆசிரியர் மெய் கண்டார் அங்க குறிப்பிடல. ஆகவே கருவி ஞானம் பொது இயல்பேயாய் ஒளியும்படி தன் இயல்பு விளங்குவதற்கு ஏதுவாகிய உண்மை உணர்ந்தான். தன் இயல்பு விளங்குவதற்கு ஏதுவாகிய உண்மை உணர்ந்தான். ஆன்மாவுக்கு தன் இயல்பு எப்ப விளங்கும், சிவத்தை சார்ந்த போதுதான் விளங்கும். ஆகவே உண்மை உணர்ந்தான்னா இந்த சிவமே தனக்குரிய சார்பு என்ற உண்மையை உணர்ந்தவன். அதுதான் கருவி ஞானம் பொது இயல்பேயாய் ஒளியும்படி தன் இயல்பு விளங்குவதற்கு ஏதுவாகிய உண்மை உணர்ந்தான். அத்தன்னியல்பின் விளங்கி தோன்றும் சிவத்தை உருவன், தன்னியல்பில் விளங்கி தோன்றும் சிவத்தை உருவன் மீள அக்கருவி கூட்டத்தில் செல்வான் அல்லன். அப்படி சிவத்தை சார்ந்த அந்த ஆன்மா மீளவும் சிவத்திலிருந்து பிரிந்து என்ன செய்ய மாட்டான், கருவி கூட்டத்தை சாரமாட்டான். எதை போல, சிறைப்பட்ட நீர் முறிந்த வழி, அதாவது சிறை முறிந்த வழி, சிறை முறிந்த போது கடலில் சென்று அடங்கி மீளாதவாறு போலும் என்பதா. ஆக இந்த பாடலிலே என்ன சொன்னார் என்றால், பல சார்ந்துள்ள பொருள்களின் பல்வேறு நிறங்களையும் தன்னிறம் போல படிகம் காட்டி நிற்கின்றது, இது படிகத்தினுடைய பொது இயல்பு. அதுபோல தான் சார்ந்துள்ள கருவிகளின் இயல்பையே தன் இயல்பாக ஆன்மா கருதி வருகின்றது. ஆனால் கருவிகளின் இயல்பு ஆன்மாவிடம் விளங்குவது ஆன்மாவுக்கு பொது இயல்புதான். இந்த கருவிகள் எல்லாம் இந்த பொது இயல்பையே ஆன்மாவின் தன் இயல்பு என்பது போல காட்டி வருகின்றன. இவர் இந்த பொறிகளினுடைய பொய்த்தன்மையை உணர்ந்து தனக்கென்று தன்னியல்பு வேறு உள்ளது என்று அது விளங்குவதற்கு ஏதுவாக திருவருளால் சிவத்தை சார்ந்தவன் அந்த சிவத்திடமிருந்து மீளமாட்டான். எதுபோல என்றால், கடலை சார்ந்த சிறை முறிந்த வழி விரைவாக சென்று கடலில் கலந்த ஆறு மீளவும் அது திரும்பி வராதது போல, அதுபோல அங்கு சிறை முறிந்து முறிந்தது போல இங்க கருவி அறிவை ஆன்மா கடந்து போதல், அது சிறை முறிந்தபடி அந்த நீரானது ஆற்று நீர் வேகமாக செல்வது போல இந்த ஆன்மா இடையீடு இல்லாமல் சிவத்தோடு கூடிவிடும். கருவி அறிவு வந்து நீங்கிய வழி, இடைவெளியே இல்ல, காலதாமதம் இருக்காது. கருவி அறிவு நீங்கிய வழி ஆன்மா உடனடியாக அந்த சிவத்தை சார்ந்துவிடும். எப்படின்னா அங்க அணைக்கட்டு முறிந்த வழி வேகமாக சென்ற ஆறு கடலை சார்ந்த முடுகி என்ற முடுகின்னா வேகமாக செல்லுது. அது மாதிரி கருவி அறிவை நீங்கிய ஆன்மா சிவத்தை சார்வதற்கு கால இடைவெளி அதிகம் இருக்காது, இடையீடு இருக்காது. அதான் விசேட உரையில சேர்தற்கு இடையீடு இன்மை விளக்குவார் முடுகி ஓடி என்றார். முடுகி ஓடி, விரைவாக ஓடி. அணை மட்டும் உடஞ்சிட்டதுன்னா ஆற்று நீர் கடல் நீரை சேர்வதற்கு அதிக நேரம் ஆகாது. அதுபோல கருவி ஞானத்தை ஆன்மா கடந்து விட்டது என்றால் அந்த ஆன்மா சிவத்தின் திருவடியை சார்வதற்கு அங்கே தாமதம் இருக்காது. ஆக இந்த பாடல் மூலம்தான் என்ன சொல்கின்றார் என்றால், கருவி அறிவை கடந்து, அதாவது திருவருளின் துணை கொண்டு கருவி அறிவை கடப்பது எப்படி, கடந்து சிவபெருமான் திருவடியிலே ஆன்மா கூடுவது எப்படி என்று வருந்தி கேட்ட சங்கராந்தவாதிகளுக்கு விளக்கம் தந்த பாடல் இதுதான். கருவி அறிவு நம்முடைய பொது இயல்புதான் என்று உணர வேண்டும். இந்த பொது இயல்புக்கு வேறாக ஆன்மாவாகிய தனக்கென்று ஒரு உண்மையான இயல்பு உள்ளது. அங்க படிகத்தினுடைய உண்மை நிறத்தை இளவொட்டாமல் அங்கு அந்த படிகத்தை சார்ந்துள்ள பொருள்களின் நிறங்களே மேலோங்கி இருப்பது போல ஆன்மாவாகிய என்னுடைய உண்மை இயல்பை இளவொட்டாமல் கருவிகளின் இயல்பு மேலோங்கி இருக்கின்றன. இதற்கு காரணம் விடயங்களிலே அடியனுக்கு உள்ள பற்றுதான். ஆக பற்றற்றானுடைய பற்றையே நாடி அந்த வழிபாட்டு நெறியிலே நிற்க நிற்க கருவிகள், கருவி அறிவு நமக்கு பொது இயல்புதான், ஆன்மாவாகிய நமக்கு உண்மை இயல்பு வேறு உள்ளது என்பது படிப்படியாக விளங்கும். திருவருள் மேன்மேலும் அந்த சார்பு கிடைக்க கிடைக்க அது தெளிவாக விளங்கும். அந்த சார்பாகிய திருவருளையே பற்றுக்கோடாக கொண்டு ஆன்மா கருவி அறிவை கடந்து தன்னுடைய இயல்பை உணர்வதற்கு ஏதுவாக அது சிவத்தை சார்ந்து விளங்கும். அப்படி சார்ந்து விளங்குதல் சிறை முறிந்த வழி ஆறு கடலை சார்ந்து மீளாத ஒரு மீட்சியற்ற பெருநிலையை ஏற்படுத்தும் என்று அருமையாக கூறினார். ஆக இந்த நான்காம் அதிகாரத்து முதற் பாடல் அருமையான இந்த பாடலை பார்த்தோம். இதை மேலும் சிறப்பான முறையிலே இதனுடைய ஆழ்ந்த கருத்தை விளக்கிச் சொல்லக்கூடிய மிக மிக ஒரு ஆழமான அருமையான பாடலை அடுத்து பார்க்கப் போகின்றோம். அதாவது சிவாத்வித சைவர்கள் அவர்கள் கேட்கின்றார்கள், பசுகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக விளங்குகின்றன, ஆகவே கருவிகரணங்கள் அனைத்திலுமே சிவபெருமான் தான் விளங்குகின்றார், எல்லா இடத்திலும் சிவபெருமான் நீக்கவன நிறைந்திருக்கின்றார், அந்த சிவபெருமானையே ஆன்மா சார்ந்தாகிவிட்டது இல்லையா. இந்த பாடலிலே நீங்கள் என்ன சொன்னீர்கள், சிவத்தை சார்ந்த ஆன்மா அதிலிருந்து மீளாது என்று சொன்னீர்கள். அது எந்த தொடர், போதான் பின்னை என்று சொன்னீர்கள். போதான் பின்னை, அதாவது சிவத்தை சார்ந்த பின்னர் அதிலிருந்து மீண்டு வரமாட்டான் என்று சொன்னீர்கள். மீண்டு வரமாட்டான்னு வலியுறுத்துவதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஏன்னா சிவத்தை விட்டு ஆன்மா மீண்டு வந்தால் கருவிகரணங்களை சாரம், கருவிகரணங்களிலும் அதே சிவம் தானே இருக்கின்றது. ஆகையினாலே சிவத்தை சார்ந்தவன் மீண்டாலும் மீண்டு கருவிகரணங்களை சார்ந்தாலும் அதிலும் சிவம் தான் நிறைந்திருக்கின்றது, எல்லா இடத்திலும் சிவம் தான் நிறைந்திருக்கின்றது. ஆகவே கருவிகரணங்களை விட்டு ஆன்மா மீழ்வதனாலே அந்த ஆன்மாவுக்கு எந்த இழுக்கும் இல்லை, இதனால என்ன இழுக்கு என்று கேட்கின்றார்கள். ஏன்னா எல்லா இடத்திலும் சிவன் ஒப்ப நிற்கின்றான் என்று சொல்கின்றார்கள். இதற்கு சரியானதொரு விளக்கம் தந்து கருவிகரணங்களை விட்டு ஆன்மா மீளுதல் அந்த ஆன்மாவுக்கு இழுக்குத்தான். ஆகவே அதை உணர்ந்தவன் நிச்சயமாக சிவத்தை விட்டு நீங்க மாட்டான். சிவத்தை விட்டு கருவிகரணங்களுக்கு மீண்டால் அது ஆன்மாவுக்கு இழுக்குத்தான் என்பதை அந்த ஆன்மா, சிவத்தை சார்ந்த ஆன்மா நன்கு உணரும். ஆகவே அது சிவத்தை நின்று ஒருபோதும் மீளாது என்ற கருத்தை வலியுறுத்த வருகின்றது. வலியுறுத்தி அதன் மூலம் இப்ப பார்த்த பாடல போதான் பின்னை என்று சொன்ன அந்த கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. இந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். எங்கும் தான் எண்ணில் நாம் எய்த வேண்டா, எங்குமிலன் எண்ணின் வேறு இறையும் அல்லன், அங்கஞ்சேர் உயிர் போல்வன் எண்ணின் அங்கத்து அவயவங்கள் கண்போல காணா ஆன்மா, இங்கு நாம் இயம்பும் தத்துவங்களின் வைத்து அறிவது, இறைஞானம் தந்து தாழ் ஈதல் சுடரிழந்த துங்கவிளை சோதியும் உச்சோதியும் பெற்றார் போல் சோதிக்குச் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்பது இந்த பாடல். இதை பதவுரையினை தழுவி நாம வந்து இதற்கு முதல்ல பதப்பொருள் பார்த்துக்கொண்டு அப்புறம் சுவாமிகளுடைய பொழிப்புரைக்கு சொல்லலாம். எங்கும் தான் எண்ணின் நாம் எய்த வேண்டா, ஐயா எல்லா இடத்திலையும் சிவம் தான் நிறைந்திருக்கின்றது என்று சொன்னீர்கள். ஆன்மாவிலும் சிவம் நிறைந்திருக்கின்றது, கருவிகரணங்களிலும் சிவம் தான் நிறைந்திருக்கின்றது. இது உண்மை என்றால் அப்ப கருவிகரணங்களும் சிவமயம்தான் என்று சொன்னால் ஆன்மா என்ன செய்ய வேண்டாம், கருவிகரணங்களுடைய சார்ந்திருக்கின்ற நிலை ஆன்மாவுக்கு சகல நிலை, கருவிகரணங்களை கடந்து அருளோடு ஆன்மா கலந்திருக்கும் நிலை ஆன்மாவுக்கு சுத்த நிலை, சகலாவத்தை சுத்தாவத்தை சொல்வார்கள். ஆக கருவிகரணங்களும் சிவமயமே என்று சொல்லிவிட்டால் கருவிகரணங்களிலும் சிவம் கலந்திருக்கின்றது, ஆகவே கருவிகரணங்களும் சிவமயம்தான் என்று சொல்லிவிட்டால் ஆன்மா கருவிகரணங்களோடு வாழ்கின்ற அந்த சகல நிலையை கைவிட்டு சுத்த நிலைக்கு உயர வேண்டியதில்லை. ஏன்னா கருவிகரணங்களே சிவமயமா தான் இருக்கின்றது, ஆகவே கருவிகரணங்களை சார்ந்தாலே அது சிவச்சார்பு தான் என்று நாம் கொண்டு விடலாம். அப்ப சகல நிலையை கடந்து ஆன்மா சுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது இல்லை. அது பொருந்துமா? அது பொருந்தாது. அப்போ அது இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பொருந்தாமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி கொள்ளணும்? அப்ப கருவிகரணங்கள்ல சிவனுடைய கலப்பு இல்லை என்று கொள்ளலாமா என்று சொன்னால், எங்கும் இளன் எண்ணின் வேறு இறையும் அல்லன். எல்லா இடத்திலையும் சிவபெருமான் இருக்காரு சொல்ல முடியாது, கருவிகரணங்கள் எல்லாம் அவர் இருக்காருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நாம அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அது அவனுடைய இறைமை தன்மைக்கு இழுக்காக போய்விடும். இறைமை குணங்கள் எங்கும் நிறைந்திருத்தல் இறைவனுடைய ஒரு மிகச்சிறந்த பண்பு, அது வேறு எந்த பொருளுக்கும் இல்லாத பண்பு. நிறைந்திருத்தல்னா எல்லாவற்றையும் ஒருங்கே அறிதல், எல்லா இடத்திலையும் கலந்திருக்கின்ற அந்த வியாபகம் என்பது கலந்திருக்கின்றான் என்பது மட்டுமன்று எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகின்றான், எல்லாவற்றிலும் கலந்திருந்து எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகின்றான். அது அவனுடைய இறைமை குணம். அது அதற்கு இழுக்கு வந்துவிடும். கருவிகரணங்கள் எல்லாம் சிவத்தினுடைய கலப்பு இல்லைன்னு சொன்னா அது சிவபெருமானுடைய இறைமைக்கு இழுக்காகிவிடும். அதான் எங்கும் இளன் எண்ணின் வேறு இறையும் அல்லன் அப்படின்னார். அவனை இறைவன் சொல்ல முடியாம போயிடும், எங்கும் எல்லா இடத்திலையும் அவன் இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டா இறைமை குணத்தில் இழுக்காய். இப்ப என்ன பெரிய சிக்கல் வந்துடுது அப்படின்னு சொன்னா, ஐயா கருவிகரணங்களிலே சிவபெருமான் கலந்திருக்கின்றார், ஆகவே கருவிகரணங்கள்லாம் சிவமயம்தான், ஆகையினாலே கருவிகரணங்களை சார்ந்திருப்பதே சிவச்சார்பு தான் அப்படின்னு ஆயிட்டு. அப்போ அந்த கருவிகரணங்களோடு கூடியுள்ள சகல நிலையை ஆன்மா கைவிட்டு சுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஆயிரும் இல்லையா. அது சித்தாந்தத்துக்கு பொருந்தாது. ஆன்மா சகலாவத்தையை கடந்து சுத்தாவத்தைக்கு வர வேண்டும், அதுதான் சித்தாந்தம் சொல்வது. அப்போ இந்த இடத்துல நம்ம சித்தாந்தத்தை வந்து நிலைநிறுத்தும் பொருட்டு நாம என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்னா, அப்ப கருவிகரணங்களில் சிவத்தினுடைய கலப்பு இல்லை என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கலப்பு எல்லா இடத்திலும் இல்லை இல்லையா, சில இடங்களில் தான் உள்ளது, இந்த கருவிகரணங்களில் எல்லாம் இல்லை என்று ஆகிவிடும். அது அவனுடைய இறைமை குணத்திற்கு இழுக்காகிவிடும். எங்கும் இளன் எண்ணின் வேறு இறையும் அல்லன் அதான் சொன்னார். எல்லா இடத்திலையும் சிவபெருமான் வந்து இருக்கார்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவன் இறைவன் அல்லன் ஆயிரும். அதான் எங்கும் இளன் எண்ணின் வேறு இறையும் அல்லன். அப்ப வந்து இந்த இரண்டையுமே நாம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கருவிகரணங்கள் சிவமயம், அவற்றை ஆன்மா சார்ந்திருந்தால் அதுவே ஆன்மாவுக்கு சிவச்சார்பு என்ற அந்த கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அதற்கு அஞ்சி நாம வந்து கருவிகரணங்கள்ல சிவ கலப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எப்படி சரியான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும்? எவ்வளவு நுணுக்கமான செய்தி பாருங்க. அப்ப எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடலிலே உயிர் எப்படி, உடலிலே பல்வேறு கருவிகள் இருக்கின்றன, உடலில் உள்ள பல்வேறு கருவிகளிலும் உயிர் எப்படி கலந்துள்ளது, ஒப்ப கலந்துள்ளது, அதுபோலத்தான் சிவபிரானும் வந்து உயிரிடத்திலும் கலந்திருக்கின்றான், கருவிகரணங்களிலும் கலந்திருக்கின்றான். எப்படி உயிரானது உடம்பில் உள்ள பல்வேறு கருவிகளிலும் எப்படி கலந்திருக்கின்றதோ அதுபோலத்தான் சிவபிரானும் உயிரிடத்தும் கலந்திருக்கின்றார், கருவிகரணங்களிடத்தும் கலந்திருக்கின்றார் என்று நாம் கொள்ள வேண்டும். இதை தொடங்கிக்கிடுறோம். தொடங்கிக்கிட்டு மேலும் விளக்கம் சொல்ல வருவார் ஆசிரியர். ஆமா, இப்ப தொடங்கிக்கிடுறார். என்ன அங்கஞ்சேர் உயிர் போல்வன் எண்ணின். ஆகவே மேலே சொன்ன இரண்டு சிக்கல்களும் வராமல் இருக்கும் பொருட்டு என்ன சொல்லணும், அங்கஞ்சேர் உயிர் போல்வன், அங்கத்தை சேர்ந்துள்ள உயிரை போன்றவன், அங்கம் உடலை சேர்ந்துள்ள உயிரை போன்றவன். உடலுங்கும் போது அதில் உள்ள ஐம்பொறிகளையும் நாம கொள்ள வேண்டும். ஆமா, உடலில் உள்ள ஐம்பொறிகளையும் உயிர் எப்படி, ஐம்பொறிகளிடத்திலும் உயிர் எப்படி கலந்திருக்கின்றதோ அதுபோல உயிரிடத்திலும் தத்துவங்களிடத்திலும் இறைவன் கலந்திருக்கின்றான். அங்கஞ்சேர் உயிர் கோல்வன் எண்ணின் என்று கொண்டால் நமக்கு உண்மை விளங்கும். இப்படி ஓமை கொண்டால் நமக்கு உண்மை விளங்கும். ஆமா, ஐம்பொறிகளிடத்திலும் உயிர் எப்படி சேர்ந்துள்ளதோ அதுபோல இறைவன் வந்து உயிரிடத்திலும் சேர்ந்திருக்கின்றான், கருவிகளிடத்திலும் சேர்ந்திருக்கின்றான். இப்ப பாருங்க, அப்படி சேர்ந்திருந்தாலும் இல்லையா, ஆமா, அதாவது உயிர் வந்து ஐம்பொறிகளிடமும் ஒப்பவே கலந்திருந்தாலும் ஐம்பொறிகளுடைய தன்மையிலே வேறுபாடு இருக்கின்றது. கண்ணுக்கு உள்ள ஒரு சிறந்த தன்மை மற்ற நான்கு பொறிகளிடத்திலும் இல்லை. கண்ணிலும் ஆன்மா கலந்திருக்கின்றது, உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மா கண்ணிலும் கலந்திருக்கின்றது. அதே மாதிரிதான் ஏனைய நான்கு பொறிகள், மூக்கு, செவி, வாய், மெய், அந்த நான்கு பொறிகளிலும் ஆன்மா கலந்திருக்கின்றது. கண்ணிலும் ஆன்மா கலந்திருக்கின்றது, கண்ணை தவிர மற்றைய நான்கு பொறிகளிடத்திலும் ஆன்மா கலந்திருக்கின்றது. ஆனால் கண்ணுக்குள்ள ஒரு விசேட தன்மை மற்ற பொறிகளிடத்தில் இல்லை. அதுதான் சொல்ற அங்கத்து அவயவங்கள் கண் போல காணா, உடலிலே உள்ள மற்ற பொறிகள், கண் ஒளிந்த மற்ற பொறிகள் கண் போல காணா, அப்புறம் ஆன்மான்னு இருக்கு, அது ஆன்மா பின்னால் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்கு, அந்த இங்க சேர்த்துக்கணும். அங்கத்து அவயவங்கள் கண் போல காணா இங்கு. இந்த இங்குங்கிறது ஓம உருவாக, இந்த ஓம உருவ பொருள் இருக்கின்றது. ஆமா, அது போல அப்படின்னு சொல்லி. அப்ப அங்கத்து அவயவங்கள் கண் போல காணா, உடலில் உள்ள கண்ணை தவிர மற்ற பொறிகள் எல்லாம் கண்ணை போல அறியமாட்டா, கண்ணை போல அறியமாட்டா. அதாவது காணான்னு சொல்றது இங்க அறியமாட்டாங்கிற பொருள். கண் வந்து உருவத்தை காணும், செவி ஓசையை, கண் உருவத்தை அறியும், செவி ஓசையை அறியும் இல்லையா. இப்படி ஒவ்வொரு பொறியும் தத்தமக்குரிய விடயத்தை அறியும், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆனா அந்த அறிகின்ற முறையில கண்ணுக்குன்னு ஒரு சிறந்த தன்மை உள்ளது. அந்த தன்மை வந்து மற்ற நான்கு ஒரு இடத்திலும் இல்லை. அதைத்தான் இங்க சொல்ல வரார். அது விளக்கமா உரையில சொல்லியிருக்கின்றார். அதுபடி நான் அடியேன்னு சொல்கின்றேன். அங்கத்து அவயவங்கள் கண் போல காணா என்றால் உடம்பில் உள்ள கண் தவிர மற்ற நான்கு பொறிகளும் கண் அறிவது போல அறியமாட்டா. இங்கு அப்புறம் இங்குங்கிறத கொள்ளணும், ஆன்மாவுங்கிறத தாண்டி இங்குக்கு வந்துடணும். இங்குன்னா அது போல. எப்படி கண்ணை தவிர்த்த மற்ற பொறிகள் கண் அறிவது போல அறிய மாட்டாவோ அது போல. அதுபோல உயிரிடத்திலும் சிவம் கலந்திருக்கின்றது, பொறிகளிடத்திலும் சிவம் கலந்திருக்கின்றது. ஆனா உயிரிடத்தில் வெளிப்பட்டு விளங்குகின்ற அந்த தன்மை வேறு. அந்த மாதிரி ஒரு தன்மையோடு கருவிகரணங்களிடத்திலே சிவம் வெளிப்பட்டு விளங்காது. அதாவது உயிரிடத்திலும் சிவம் கலந்திருக்கிறது, அதே சிவம் தானே கருவிகரணங்களிடத்திலும் கலந்திருக்கின்றது. அப்போ வந்து உயிர் சிவத்தை விட்டு பிரிந்து கருவிகரணங்களுக்கு மீண்டால் அதுல என்ன இழுக்கு வந்துட போகுது என்றுதானே சிவாத்ரி சிவர்கள் கேட்டார்கள். அப்ப என்ன சொல்றாருனா, உயிரிடத்திலே சிவம் கலந்திருக்கும் பொழுது உயிருக்கு கொடுக்கின்ற அந்த அருள் இன்பத்தை கருவிகரணங்களிடத்தில் வைத்து சிவம் உயிருக்கு அந்த இன்பத்தை கொடுக்க முடியாது. கருவிகரணங்களிலும் சிவம் கலந்திருப்பது உண்மைதான், ஆனால் கருவிகரணங்களின் வாயிலாக அவன் என்ன செய்ய மாட்டான், வெளிப்பட்டு அருளமாட்டான். உயிர் அறிவை இடமாக கொண்டுதான் அந்த சிவம் வெளிப்பட்டு அருள்வான். ஆக கருவியிடத்திலும் சிவம் கலந்திருந்தாலும் உயிரிடத்திலும் கலந்திருந்தாலும் அந்த வெளிப்பட்டு சிவம் வெளிப்பட்டு அருள்தல் என்பது உயிர் அறிவிடத்தில் தான் வந்து நடக்கும். அது இதை நல்லா புரிஞ்சுக்கிறது தான் ஓமை கொடுத்தார். என்னன்னா, நான் ஐந்து பொறிகளிடமே உயிர் கலந்திருந்தாலும், ஐந்து பொறிகளையுமே உயிர் தான் செலுத்தி அறிகின்றது, ஆனாலும் அந்த உயிர் கண்ணை செலுத்தி அறிகின்ற ஒரு முறைமை இருக்கின்றதே, அந்த முறைமை ஏனைய பொறிகளை செலுத்தி அறியும் போது வந்து வெளிப்படுவதில்லை. எப்படி அதை சொல்லிடுறேன். ஏனைய பொறிகள்லாம் வந்து தத்தமக்குரிய விடயங்களை, அந்த விடயங்கள் தம்மை வந்து சார்ந்த போதுதான் அவை வந்து அறிவதற்கு துணை செய்யும். இப்ப நாக்கு வந்து உயிரானது சுவையை அறிந்து கொள்ள நாக்கு துணை செய்கிறது இல்லையா. அந்த சுவையுடைய பதார்த்தம் நாக்க சேரணும், நாக்க பொருந்தணும், அப்பந்தான் அந்த பதார்த்தத்தின் சுவையை நாக்கு அறியும். ஓசை வந்து செவியை பொருந்தணும், அப்பந்தான் செவி வந்து ஓசை அறிய துணை செய்யும். அதே மாதிரி மனம் மூக்கை பொருந்த வேண்டும், அதே மாதிரி சூடு குளிர்ச்சி போன்ற அந்த ஊறு புலங்கள் மெய் என்ற தோலை வந்து பொருந்தணும், அப்பந்தான் அந்த தோலாகிய மெய் வந்து அந்த பரிச உணர்வை அறியும். ஆனா கண் இருக்கின்றதே இந்த ஒரு பொறி மட்டும் ரொம்ப சிறப்பான முறையில் அறிகின்றது. என்னவென்றால், தான் அறியக்கூடிய அந்த உருவம் என்ற விடயத்தை சென்று இயைந்து அறிகின்றது. ஒளியின் துணை கொண்டுதான் அந்த கண் இந்திரியம் அறிய முடியும் இல்லையா, கதிரவன் ஒளியின் துணை கொண்டு. அந்த கதிரவன் ஒளியோடு சென்று கண்ணானது தான் அறியக்கூடிய விடயத்தை கலந்து அறிகின்றது. இப்படி அறியக்கூடிய விடயத்தை சென்று பொருந்தி அறிதல், அதான் சென்று இயைந்து என்பார்கள். இது வந்து வியாபகத்தன்மை கூட, மற்ற பொறிகளுக்கு இல்லாத வியாபகத்தன்மை இந்த கண்ணுங்கிற பொறிக்கு மட்டும் இருக்கிறது. ஆகவே சென்று இயைந்து அறியக்கூடிய அந்த வியாபித்து அறிதல் கண்ணிந்திரியத்துக்கு தான் உண்டு. ஏன், கண்ணிந்திரியத்தில் கண்ணிந்திரியத்தோடு கலந்திருக்கின்ற ஆன்மாதான் மற்ற இந்திரியங்களோடும் கலந்துள்ளது. அப்ப மற்ற இந்திரியங்களுக்கு இந்த சிறப்பு தன்மை உண்டா, கிடையாது. அதே மாதிரிதான் உயிரில கலந்திருக்கின்ற சிவபெருமான் தான் கருவிகரணங்களிலும் கலந்திருக்கின்றார். ஆனா உயிருக்கு வந்து எந்த நிலையில அவர் வந்து அருளை வழங்குவார் என்று சொன்னார், உயிரின் அறிவிடத்திலே அவர் வெளிப்பட்டுதான், உயிரின் அறிவிலே வெளிப்பட்டுதான், உயிருக்கு உயிராக உயிரின் அறிவுக்கு அறிவாக இருந்த வண்ணம் தான் அவர் வந்து உயிருக்கு ஆனந்தத்தை அருள்வாரே ஒழிய கருவிகரணங்களின் அதிலே அவற்றிலே இருந்து கொண்டு என்ன செய்ய மாட்டார், அவற்றின் வாயிலாக அந்த சிவஞானத்தை அவர் வழங்க மாட்டார். ஆகையினாலே கருவிகரணங்களை சார்ந்தால் ஆன்மாவிற்கு சிவஞான இழப்பே உண்டாகும். ஆகையினால் சிவத்தை சார்ந்த ஆன்மா அந்நிலையிலும் இருந்து மீண்டு கருவிகரணங்களை சார்தல் ஆன்மாவுக்கு சிவஞான பேற்றினை இழப்பதற்கு ஏதுவாகிவிடும். ஆகையினால் ஒருபோதும் சிவச்சார்புற்ற ஆன்மா மீளாது, கருவிகரணங்களுக்கு மீளாது என்று சொல்லி போதான் பின்னை இல்லையா, பின்னர் சிவச்சார்பை விட்டு அவன் மீளமாட்டான் என்று சொன்ன அந்த கருத்தினை இந்த பாடலிலே வலியுறுத்துகின்றார். ஆக அதை இப்ப பாடல் மூலமாக பார்ப்போம். கருத்து ஆழமான கருத்துங்கிறதுனால கருத்தை நாம பார்த்துக்கிட்டோம். பாடல் மூலமாக பதவுரையை தழுவி பார்ப்போம். அங்கஞ்சேர் உயிர் போல்வன். ஆக எங்கும் சிவபெருமான் இருக்கின்றார்னு சொன்னா அப்போ சகலநிலை சுத்தநிலை எல்லாம் ஒண்ணுன்னாயிரும். இதற்கு அஞ்சு எங்குமே அவன் எல்லா இடத்துலயும் அவன் இல்லைன்னு சொன்னா வியாபகத்துக்கு இழுக்காயிரும். அதனால இந்த ரெண்டு முறையும் நாம பின்பற்றாம எப்படி சொல்றோம், உடலிலே உயிர் கலந்திருப்பது போலன்னு சொல்லுவோம். அங்கஞ்சேர் உயிர் போல்வன் என்னின் இல்லையா, உடலிலே